ஜாரா கிரேஸ்பென்ஸ் என்ற வயோதிபருக்கு 92 வயதாகிறது. அவர் சற்று பிடிவாதமான ஆனால் சுதந்திரமான ஒரு பெண்மணி. சென்ட்ரலிங்கின் ஊடாக வருமானம் மிக குறைவாக பெறுகின்றார் அவர். ஆனால் சிட்னியில் விலை உயர் சபர்ப்ஸில் ஒன்றான மொஸ்மெனில் 1.8 மில்லியன் பெறுமதியான ஒரு சொந்த வீட்டில் 60 வருடங்களாக வாழ்ந்து வருகிறார்.
Guess who this is? It's me, my wedding photograph. I'm 20.
தற்போதைய சென்ட்ரலிங் கொடுப்பனவு அமைப்பின் கீழ் தனிநபருக்கான ஓய்வூதிய வருமானமாக வருடத்திற்கு 20,000 டாலர்கள் கிடைக்கிறது. இத்தொகை பவர்டி லைன் எனப்படும் வறுமை கோட்டிற்கு மேலாகவே உள்ளது. இது மிகவும் நியாயமான கொடுப்பனவு எனச் சொல்கிறார் மெல்பேர்னை தளமாக கொண்ட ஓர் ஆய்வு நிறுவனமான கிராட்டன் இன்ஸ்டிடியூட்டைச் சேர்ந்த ஜோன் டேலி.
Historically, Australia's had one of the most generous welfare systems in the world to people in the bottom 20%, and it's been pretty stingy for people in the top 80%, and that's arguably exactly how it should be.
டாலர் அடிப்படையில் பார்த்தால் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஓய்வூதியம் பெறுவோர் OECD நாடுகளின் வரிசையில் கடைசி 6 நாடுகளுக்குள்ளேயே வருகின்றனர். ஆனால் இங்கே ஓய்வூதியமானது இன்கம் டெஸ்டட் எனப்படும் வருமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ஆனால் பிற பணக்கார நாடுகளைப் போலல்லாது இங்கே ஏழைகள் அல்லது வருமானம் குறைவாக உள்ளோருக்கு அதிக ஓய்வூதியம் கிடைக்க வாய்ப்பளிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தின் சமூக கொள்கை ஆய்வாளரான பேராசிரியர் பீட்டர் வைட்ஃபோர்டு இது பற்றி இப்படி சொல்கிறார்.
So in the case of Greece, where the replacement rate has been 100%, if you're earning 4 times the average, you get that when you retire. If you earn half the average, you get half the average when you retire. So it's much more, it doesn't redistribute between rich and poor. Whereas in Australia, we redistribute between rich and poor much more than most other places.
1970 ஆண்டு வரை ஓய்வூதியமானது மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. பிரதமர் விட்லமின் காலப்பகுதியில்தான் ஓய்வூதியம் மிகவும் அதிகரிக்கப்பட்டது. ஜோன் ஹவார்டின் காலத்தில் ஊதியத்தின் ஒரு குறியீடாக ஓய்வூதியம் வழங்கப்பட்டு பின்னர் கெவின் ரட்டின் காலத்தில் மீண்டும் அதிகரிக்கப்பட்டது. இங்கு 70% வயதானவர்கள் பகுதி ஓய்வூதியம் பெற தகுதியானவர்கள். அவர்களுள் தம்பதியராக உள்ளோர் வருடம் 70,000 வரை சம்பாதிக்கிறார்கள். இன்னும் சிலர் 1.1 மில்லியன் பெறுமதியான சொத்துக்களை சொந்தமாக வைத்துள்ளார்கள்.
Those people at the bottom who don't own their own house and have no other income need every dollar of pension that they're getting. But there are some people getting the pension who have very substantial assets, very substantial income, and don't need the help of the welfare state.
கடந்த வரவு செலவுத் திட்ட அறிக்கையில் ஓய்வூதியக்காரருக்கு அரசு பல தடைகளை விதிக்கத் தொடங்கியுள்ளது. அதில் ஓய்வூதியம் பெறுவோரின் சொத்துக்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. போக்குவரத்து, நீர்வரி மற்றும் பல சலுகைகளும் குறைக்கப்பட உள்ளன. ஃபேமிலி ஹோம் எனப்படும் குடும்பத்துக்குரிய வதியும் வீட்டின் பெறுமதியும் வருமானச் சோதனையுள் உள்ளடக்கப்படவுள்ளது. இப்படியான பல தடைகள் வருவதால் சற்று கோபத்துடன் பேசுகிறார் 92 வயதான மொஸ்மெனில் சொந்த வீட்டில் வசிக்கும் ஓய்வூதியக்காரரான ஜாரா கிரேஸ்பென்ஸ்.
I get $400 a week as a pensioner, and out of that, with the usual water and electricity, gas, telephone, house insurance, all the, absolutely, that's all put on one side before what I'm going to buy to eat.
ஓய்வூதியம் தொடர்பான அரசின் தடைகளை தாண்ட ரிவர்ஸ் மோட்கேஜஸ் போன்ற ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் எனப்படும் நிதிநிலை ஆலோசகர்கள்.
It's not my fault that the house is worth $1 million when it started off at £200 for this little block of land, and it's been, and then when the house went on, I think the house only cost about $2,000. It was just a little wooden house, and it's Mossman that's grown up and being, as the estate agents say, a desirable place to live.